புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் அமிர்தவர்ஷினி. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாடத்திட்டத்தில் உள்ள யூனிட் 1 பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸில் உள்ள வினாவிடைகள், அதாவது முந்தைய வருட வினாவிடைகளை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். போன பகுதியிலேயே கொஞ்சம் வினாவிடைகளை பார்த்தோம், அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்ப்போம். முதல் கேள்வியாக, ராணி தேனியின் அதிகபட்ச வாழ்வு காலம் என்ன, எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் 24 வருடம், 21 வருடம், 15 வருடம், 5 வருடம், விடை தெரியவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராணி தேனியின் அதிகபட்ச வாழ்வு காலம் 5 வருடம் தான். ராணி தேனியின் அதிகபட்ச வாழ்வு காலம் 5 வருடம். அடுத்த கேள்வியாக ஒரு அப்ரிவேஷன் கேட்டிருக்கிறாங்க, இதில் எது தப்பானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 4 அப்ரிவேஷன் கொடுத்து அதில் எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, NCPCR, நேஷ்னல் கார்பரேஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது NIDDM, நேஷ்னல் இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் NIDDM, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். அடுத்தது எலிசா, என்சைம் லிங்க்டு இன்சுலின் சார்பெட் அசை. அடுத்தது NACO, நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இது 4 கொடுத்துருக்குறாங்க. இது 4ல எது தப்பானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NCPCR, நேஷ்னல் கார்பரேஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த கார்பரேஷனுங்கிற இடத்துக்கு பதிலாக கமிஷன்னு வரணும், நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படின்னு வரணும். அடுத்தது எலிசா, என்சைம் லிங்க்டு இன்சுலின் சார்பெட் எஸ்ஐ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பதிலாக என்ன வரணும், எது கரெக்ட் அப்படின்னா, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பெட் எஸ்ஐ அப்படின்னு வரணும். இதில் முதலும் 3வதும் தான் தவறு, மற்ற 2 NIDDM அப்புறம் NACOங்கிறது கரெக்டு. NIDDMனா நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், NACOனா நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இதில் தவறானது எது அப்படின்னா, NCPCRும் NACOவும். NCPCRுக்கு கரெக்டான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். அப்புறம் எலிசாக்கு எது அப்படின்னா, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பெட் எஸ்ஏ, இதுதான் கரெக்டானது. அடுத்த கேள்வி, வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு டேஸ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஒளிச்சேர்க்கை, உட்கிரகித்தல், சுவாசித்தல், சிதைத்தல், அப்புறம் விடை தெரியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு ஒளிச்சேர்க்கை எனப்படும், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ். த அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு என்டர்ஸ் இன்டு த பிளான்ட் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு ஒளிச்சேர்க்கை எனப்படும். அடுத்த கேள்வி, கூற்று காரணம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜிம்னோஸ்போம் திறந்த விதை தாவரங்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அதுக்கு காரணம், ஜிம்னோஸ்போம் தாவரங்களில் சூளானது சூர்பையால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஜிம்னோஸ்போம் திறந்த விதை தாவரங்கள் ஆகும் அப்படிங்கிறது கரெக்டு. ஜிம்னோஸ்போம் தாவரங்களில் சூளானது சூர்பையால் சூழப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தப்பு. ஸோ ஏ கரெக்டு, ஆர் தப்பு. அடுத்த கேள்வி, ஒரு பொருத்துக கேட்டுக்கிறாங்க, கதிரியக்க ஐசோடோப்புகள் அதற்கான சிகிச்சைகள் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கதிரியக்க சோடியம் 24, அதாவது NA24 எதற்கு அப்படின்னா இதயத்தை சீராக செயல்படுத்த. அடுத்த கேள்வி, அடுத்த ஆப்ஷன், கதிரியக்க அயோடின் 131, அதாவது I-131 எதற்கு அப்படின்னா முன்கழுத்து கழலை. மூன்றாவதா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கதிரியக்க இரும்பு 59, அதாவது Fe-59 எதற்கு அப்படின்னா இரத்த சோகை அடையாளம் காண. அடுத்து நாலாவது கதிரியக்க பாஸ்பரஸ் 32, P-32 எதற்குனா தோல் நோய் சிகிச்சைக்கு. இதை நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கதிரியக்க சோடியம் 24 எதற்குனா இதயத்தை சீராக செயல்படுத்த. அடுத்தது கதிரியக்க அயோடின் 131 எதற்கு அப்படின்னா முன் கழுத்து கழலை. அடுத்தது கதிரியக்க இரும்பு 59 எதற்கு அப்படின்னா இரத்த சோகை அடையாளம் காண. அடுத்தது கதிரியக்க பாஸ்பரஸ் 32 எதற்கு அப்படின்னா தோல் நோய் சிகிச்சை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான காரணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா சூரிய ஒளி, சாந்தோப்பில், கார்பன் டை ஆக்சைடு, நீர். அடுத்து இரண்டாவது ஆப்ஷன் கார்பன் டை ஆக்சைடு, நீர், சூரிய ஒளி, வெப்பநிலை. மூன்றாவது ஆப்ஷன் நீர், கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி, பச்சையம். நான்காவது ஆப்ஷன் சூரிய ஒளி, கந்தக டை ஆக்சைடு, அப்புறம் நீர், அப்புறம் பச்சையம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் நீர், கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி, பச்சையம். கீழ்கண்டவற்றுள் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான காரணிகள் நீர், கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி, அப்புறம் பச்சையம். அடுத்த கேள்வி, இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் சார்லஸ் டார்வின். நேச்சுரல் செலக்ஷன் தியரி வாஸ் ப்ரப்போஸ்டு பை சார்லஸ் டார்வின். அடுத்த கேள்வி, நம்முடைய பூமியில் பூக்கும் தாவரங்கள் எந்த பகுதியில் பெரும்பான்மையாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன்ஸ் துருவப்பகுதி, உயர்மலை பகுதி, சமவெளி மற்றும் குன்று பகுதிகள், அப்புறம் வறண்ட பாலைவன பகுதி. இதற்கான கரெக்டான ஆன்சர் சமவெளி மற்றும் குன்று பகுதிகள். நம்முடைய பூமியில் பூக்கும் தாவரங்கள் எந்த பகுதியில் பெரும்பான்மையாக உள்ளது அப்படின்னா சமவெளி மற்றும் குன்று பகுதிகள், அதாவது பிளெயின்ஸ் அண்ட் ஹில் ரீஜியன்ஸில் தான் பூக்கள் நிறையா பூக்குது. அடுத்த கேள்வி, மண்ணில்லாமல் தாவரம் பயிரிடுவதற்கு இந்த சொல் பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆப்ஷன்ஸ் ஏரோஃபோனிக்ஸ், லித்தோஃபோனிக்ஸ், வாக்ஃபோனிக்ஸ், ஹைட்ரோஃபோனிக்ஸ். மண்ணில்லாமல் தாவரம் பயிரிடுவதற்கு இந்த சொல் பயன்படுகிறது அப்படின்னு இதற்கான சரியான விடை ஹைட்ரோஃபோனிக்ஸ். மண்ணில்லாமல் தாவரம் பயன்படுவதற்கு ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, கூற்று காரணம் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. முதல்ல கூற்று என்னன்னு பார்ப்போம். உயர் அடர்த்தி கொழுப்பு புரதங்கள் புரத திசைகளில் இருந்து கல்லீரலுக்கு கொலஸ்ட்ராலை கொண்டு செல்கின்றன அப்படின்னு கூற்று கொடுத்துருக்குறாங்க. அதற்கான காரணமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாஸ்மாவில் உள்ள லிபிட்களின் மதிப்பீடு தமனி சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு வழிவகுக்கிறது. இது பெருந்தமனி தடிப்புத்தோல் அலற்சிக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு காரணம் கொடுத்துருக்குறாங்க. இந்த காரணம் வந்துட்டு அது தனியாக கரெக்டு, கூற்று அது தனியாக கரெக்டு, ஆனால் இந்த கூற்றுக்கு கொடுத்த காரணம் தான் தப்பு. அதனால் இதுக்கான ஆன்சர் ஏஆர் இரண்டும் சரி. ஆர் வந்துட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு ஏக்கு தவறாக கொடுத்துருக்குறாங்க. ஏ அந்த கூற்றுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது கிடையாது, ஆனால் அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு கரெக்டு, இந்த கூற்றுக்கு ஏற்ற எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான மூன்று தனிமங்கள் முதன்மை ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேள்வியை மறுபடியும் பார்ப்போம். தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான மூன்று தனிமங்கள் என்ன அப்படின்னா NPK அப்படின்னு சொல்லுவோம்ல, நைட்ரஜன், பாஸ்பரஸ், அப்புறம் பொட்டாசியம். அதை தான் இவங்க வந்துட்டு ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. KPN இதுதான் முதன்மை ஊட்டச்சத்துக்கள். தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான மூன்று ஊட்டச்சத்துக்கள் KPN. அடுத்த கேள்வி, ஜெர்ம் பிளாசம் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான சரியான பதில் அகஸ்ட் வெய்ஸ்மேன் தான். ஜெர்ம் பிளாசம் தியரி வாஸ் ப்ரொப்போஸ்டு பை அகஸ்ட் வெய்ஸ்மேன். அடுத்த கேள்வி, கரோலஸ் லினேயஸ் முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை எது அப்படின்னா செயற்கை முறை, அதாவது ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம். த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ப்ரொப்போஸ்டு பை கரோலஸ் லினேயஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம், அதாவது செயற்கை முறை. அடுத்த கேள்வி, ப்ரோக்ரையாட்டிக் செல் குறித்து தவறான கூற்றினை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வினால் சூழப்பட்ட மரபு பொருள் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன், 70S வகை ரைபோசோம்கள் காணப்படுகிறது, அதாவது 70S வகை ரைபோசோம்கள் காணப்படுகிறது. மூன்றாவது ஆப்ஷன், மீசோசோம்கள் காணப்படுகிறது. நான்காவது ஆப்ஷன், ஜவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகளான பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா காணப்படுகிறது. ஐந்தாவது, விடை தெரியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான தவறான கூற்று என்ன அப்படின்னா நான்காவது தான், ஜவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகளான பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா காணப்படுகிறது. இதுதான் வந்துட்டு தவறான கூற்று. மற்ற மூன்றுமே, அதாவது ஜவ்வினால் சூழப்பட்ட மரபணு பொருட்கள் கிடையாதுங்கிறது சரி, 70S வகை ரைபோசோம்கள் காணப்படுகிறதுங்கிறது சரி, மீசோசோம்கள் காணப்படுகிறது அப்படிங்கிறது சரி, அதாவது ப்ரோக்ரையாட்டிக் செல் குறித்து தவறான கூற்று தான் கேட்டிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம கவனமாக படிக்கணும். கரெக்டாக நம்ம வந்துட்டு அவசரப்பட்டு கரெக்டானதை டிக் பண்ணியிருக்கக்கூடாது, கேள்வியை கவனமாக படிக்கணும். தவறான கூற்று தான் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு தவறான கூற்று என்ன அப்படின்னா, ஜவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகளான பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. இதுதான் தவறான கூற்று. இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான பதில் இதுதான், த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ் லைக் குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. இதுதான் வந்துட்டு சரியான விடை. ஜவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகளான பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா கிடையாதுங்கிறது தான் சரியான பதில். ப்ரோக்ரையாட்டிக் செல் குறித்து தவறான கூற்றுனா இதுதான். அடுத்த கேள்வி, நரம்பு நஞ்சாக செயல்படும் பூச்சிக்கொல்லி டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. த இன்செக்டிசைட்ஸ் தட் ஆக்ட்ஸ் அஸ் அ நர்வ் பாய்சன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆப்ஷன்ஸ், என்ரின், எத்திலின் டைக்ளோரைடு, மாலத்தின், அப்புறம் ஈய ஆர்ச்சினைடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான சரியான பதில் மாலத்தீயன். நரம்பு நஞ்சாக செயல்படும் பூச்சிக்கொல்லி மாலத்தீயன் ஆகும். அடுத்த கேள்வி, உருளைப்புழு உடல் சுவரில் வெளியில் இருந்து உள்பாகமாக உள்ள அடுக்குகளின் சரியான வரிசையை கேட்டுக்கிறாங்க. இதற்கான முதல் ஆப்ஷன், கியூட்டிக்கல், மேல்தோல், நீளமான தசைகள். இரண்டாவது ஆப்ஷன், கியூட்டிக்கல், மேல்தோல், நீளமான தசைகள் மற்றும் வட்ட தசைகள். மூன்றாவது ஆப்ஷன், மேல்தோல், நீளமான மற்றும் வட்ட தசைகள், கியூட்டிக்கல். நான்காவது ஆப்ஷன், மேல்தோல், கியூட்டிக்கல், நீளமான தசைகள். உருளைப்புழு உடல் சுவரில் வெளியில் இருந்து உள்பாகமாக உள்ள அடுக்குகளின் சரியான வரிசை என்ன அப்படின்னா, கரெக்டான பதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் தான், என்னென்னா கியூட்டிக்கல், மேல்தோல், நீளமான தசைகள். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று லாம்ப்ரேக்கு பொருத்தமாக அமையும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. லாம்ப்ரே அப்படின்னா அது ஒரு வகையான கடல்வாழ் உயிரினம், கடல் விலங்கு. அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, கடலில் வாழ்கிறது மற்றும் முட்டை இடுவதற்காக நதிக்கு வலசை செல்கிறது. இரண்டாவது ஆப்ஷன்ஸ், அக ஒட்டுண்ணிகள். மூன்றாவது ஆப்ஷன்ஸ், தாடையற்ற விலங்கு. இந்த கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று லாம்ப்ரேக்கு பொருத்தமாக அமையும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது முதல் கூற்றும் மூன்றாவது கூற்றும் தான் பொருத்தமாக அமையும். என்னென்னா, கடலில் வாழ்கிறது மற்றும் முட்டை இடுவதற்காக நதிக்கு வலசை செல்கிறது. அப்புறம் இது ஒரு தாடையற்ற விலங்கு. இது இரண்டும் தான் சரியாக பொருத்தமாக அமையும். இரண்டாவது, அக ஒட்டுண்ணிகள். இது வந்துட்டு இந்த வகை விலங்குகள் அக ஒட்டுண்ணிகள் கிடையாது. கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று லாம்ப்ரேக்கு பொருத்தமாக அமையும் அப்படின்னா, கடலில் வாழ்கிறது மற்றும் முட்டை இடுவதற்காக நதிக்கு வலசை செல்கிறது. அப்புறம் தாடையற்ற விலங்கு. இந்த வகை விலங்குகள் அக ஒட்டுண்ணிகள் கிடையாது. ஸோ முதலும் மூன்றாவதும் தான் சரியான கூற்று. அடுத்த கேள்வி, பெண் இனப்பெருக்க சுழற்சியின் வரிசையில் ஹார்மோன்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்க ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பெண் இனப்பெருக்க சுழற்சியில் முதல்ல என்ன நடக்கணும், அண்டம் விடுபடணும், அடுத்தது கருமுட்டை தூண்டப்படணும், அப்புறம் கரு உருவாகணும், அப்புறம் பால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பால் உற்பத்தி ஆகணும். இதற்காக என்னென்ன ஹார்மோன்கள் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு அண்டம் விடுபடுவதற்கு லூட்டினைசிங் ஹார்மோன் தேவை. ஃபஸ்ட்டு லூட்டினைசிங் ஹார்மோன், அதுக்கப்புறம் கருமுட்டை தூண்டும் ஹார்மோன், அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், அடுத்தது ப்ரோலாக்டின், அதாவது பால் உற்பத்தி செய்கிறதுக்கான ஹார்மோன். பெண் இனப்பெருக்க சுழற்சியின் வரிசையில் ஹார்மோன்களை வரிசைப்படுத்துக அப்படின்னா, லூட்டினைசிங் ஹார்மோன், கருமுட்டை தூண்டும் ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், அடுத்தது ப்ரோலாக்டின். ப்ரோலாக்டின் தான் பால் உற்பத்தி ஆகிறது. கடைசியாக ஃபஸ்ட்டு அண்டம் விடுபடணும், அப்புறம் கருமுட்டை உருவாகணும், அதுக்கப்புறம் கரு உருவாகணும், அதாவது குழந்தை உருவாகணும், அண்டம் விடுபடணும், கருமுட்டை தூண்டப்படணும், அப்புறம் கரு உருவாகணும், அப்புறம் பால் உற்பத்தி ஆகணும். ஸோ 1, 4, 2, 3 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சூழல் மண்டலத்தின் இரு முக்கிய கூறுகள் என அழைக்கப்படுபவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன், சுழலியல் மற்றும் மண் காரணிகள், நீர் மற்றும் நிலம், உயிரற்ற மற்றும் உயிருள்ள காரணிகள், அப்புறம் நான்காவது காற்று மற்றும் நீர். சுழல் மண்டலத்தின் இரு முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னா, உயிரற்ற மற்றும் உயிருள்ள காரணிகள், அதாவது ஏபயோட்டிக் மற்றும் பயோட்டிக். த டூ மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம்ஸ் ஆர் ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். சுழல் மண்டலத்தின் இரு முக்கிய கூறுகள் என அழைக்கப்படுபவை உயிரற்ற மற்றும் உயிருள்ள காரணிகள். அடுத்த கேள்வி, இமாஸ்குலேஷன் என்ற சொல் எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன்ஸ், பூவை நீக்குவது, மகரந்த தாள்களை நீக்குவது, சுழகத்தை நீக்குவது, அடுத்தது பூவிதழ்களை நீக்குவது. இமாஸ்குலேஷன் அப்படின்னா மகரந்த தாள்களை நீக்குவது, அதாவது ரிமூவல் ஆஃப் ஆந்தர்ஸ். இமாஸ்குலேஷன் அப்படின்னா மகரந்த தாள்களை நீக்குவது. அடுத்த கேள்வி, மனித இனங்களின் ஃபீனோடைப் வகைப்பாடு டேஸ் அடிப்படையில் பரந்த அளவில் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன்ஸ், தோலின் நிறம், ஒரு நபரின் மனதின் பண்பு, உணர்வு ஆர்வங்கள் மற்றும் நடத்தை, உணவு உட்கொள்ளும் தரம் மற்றும் அளவு. இதற்கான சரியான பதில் தோலின் நிறம், அதாவது மனித இனங்களின் ஃபீனோடைப் வகைப்பாடு தோலின் நிறம் அடிப்படையில் பரந்த அளவில் பிரிக்கப்பட்டுள்ளது. த ஃபீனோடைப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் ரேசஸ் ஹவ் ப்ராட்லி டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கலர் ஆஃப் தயர் ஸ்கின், அதாவது தோலின் நிறத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, இது கொஞ்சம் கடினமான கேள்வி, அடைக்காக்கும் பையானது காணப்படும் உயிரினம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆப்ஷன்ஸ், ஆண் கடல் குதிரை, உறிஞ்சு மீன், பெண் கடல் குதிரை, பெண் சுறா. இதற்கு நீங்கள் கெஸ் பண்ண ஆன்சர் கண்டிப்பாக தவறு தான். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆண் கடல் குதிரை தான். அடைக்காக்கும் பையானது காணப்படும் உயிரினம் எது அப்படின்னா ஆண் கடல் குதிரை. இது வந்துட்டு நம்ம ஈஸியாக ஞாபகமும் வச்சுக்க முடியும். இப்போது இந்த கேள்வி நம்ம படிச்சிட்டனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது, அதே நேரம் கொஞ்சம் கடினமாகவும் இருக்குது. வித்தியாசமாக இருக்கனால ஈஸியாக நமக்கு மைண்டில் நின்றுக்கும். அடைக்காக்கும் பையானது காணப்படும் உயிரினம் ஆண் கடல் குதிரை, மேல் சீ ஹார்ஸ். அடுத்த கேள்வி, கோவேறு கழுதை இவற்றின் கலப்பினமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கோவேறு கழுதை எந்த இரண்டு உயிரினத்தோட கலப்பினம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன்ஸ், ஆடு மற்றும் கழுதை, குதிரை மற்றும் பன்றி, கழுதை மற்றும் மாடு, அப்புறம் குதிரை மற்றும் கழுதை. இதற்கு கரெக்டான பதில் குதிரை மற்றும் கழுதை, அதாவது மியூல், அதாவது கோவேறு கழுதை. கோவேறு கழுதை அப்படின்னா மியூல், கோவேறு கழுதை இவற்றில் கலப்பினமாகும் அப்படின்னா குதிரை மற்றும் கழுதை, குதிரையும் கழுதையையும் கலப்பினமாக வந்த ஒரு உயிரினம் எது அப்படின்னா கோவேறு கழுதை, அதாவது மியூல். அடுத்தது ஒரு பொருத்துகை கேட்டிருக்காங்க, இது கொஞ்சம் முக்கியமானது, நான் சொல்ல சொல்ல எழுதி வச்சு தினமும் வாசிச்சுக்கிட்டு வாங்க, ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சர்வதேச புவி நாள் அதாவது வேர்ல்டு எர்த் டே எப்போ அப்படின்னா April 22. அடுத்தது சர்வதேச உயிரின பன்மை நாள் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பயோடைவர்சிட்டி என்ன அப்படின்னா May 22. சர்வதேச புவி நாள் வந்துட்டு April 22, சர்வதேச உயிரின பன்மை நாள் வந்துட்டு May 22. அடுத்தது மூன்றாவது உலக புற்றுநோய் நாள் எது அப்படின்னா February 4. உலக புற்றுநோய் நாள் வந்துட்டு February 4. நான்காவது வந்துட்டு வேர்ல்டு ஓஷன் டே அதாவது உலக பெருங்கடல் நாள் எது அப்படின்னா June 8. மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, சர்வதேச புவி நாள் April 22, சர்வதேச உயிரின பன்மை நாள் May 22, உலக புற்றுநோய் நாள் February 4, உலக பெருங்கடல் நாள் June 8. அடுத்த கேள்வி, மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்துதலுக்கான ஒப்பரன் மாதிரியை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன்ஸ் மில்சன் மற்றும் ஸ்டால், வாட்சன் மற்றும் கிரீக், ஜேக்கப் மற்றும் மோனாடு, அப்புறம் நான்காவது எவரி மற்றும் மெக்லியாய்டு. இதற்கான கரெக்டான ஆப்ஷன்ஸ் ஜேக்கப் மற்றும் மோனாடு. மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்துதலுக்கான ஒப்பரன் மாதிரியை முன்மொழிந்தவர் ஜேக்கப் மற்றும் மோனாடு. ஸோ இதுவரைக்கும் நம்ம நிறைய கேள்விகள் பார்த்துருக்கோம், நிறைய கேள்வி பதில்கள் பார்த்துருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட முந்தைய வருடத்துக்கான கேள்வி பதில்கள் அதாவது பயாலஜிக்கான கேள்வி பதில்கள் மற்றும் முடிவடைந்திருக்கிறது. நம்ம பார்த்ததில் வந்துட்டு இந்த பயாலஜிக்கல் நேம் அதாவது விலங்கியல் பெயர்கள் அப்புறம் முக்கியமான நாட்கள் இது எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு டெய்லி வாசிச்சுட்டு வாங்க. இந்த விலங்கியல் பெயர்கள் முக்கியமான நாட்கள் அதெல்லாம் வந்துட்டு டெய்லி படித்தா மட்டுமே தான் நமக்கு மனசில் நிற்கும், ஈஸியாக ஞாபகம் வரும். எப்போயாவது படித்தா வந்துட்டு கண்டிப்பாக அந்த நாட்கள் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக குழம்ப தான் செய்யும். அதனால் நம்ம வந்துட்டு எழுதி வச்சுட்டு டெய்லி வாசிச்சுக்கிட்டே வரலாம். இதுக்கு அடுத்து வந்துட்டு இப்போ பயாலஜிக்கான முந்தைய கேள்வி பதில்கள் பார்த்துட்டோம், அடுத்தது ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி லெசன் பார்ப்போம். அது முடிச்சதுக்கப்புறம் அதனுடைய கேள்வி பதில்கள் முந்தைய வருடத்தோடைய கேள்வி பதில்கள் பார்ப்போம். அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பயாலஜிக்கான ரிவிஷன் எல்லாமே நம்ம பண்ணுவோம். இதற்கு முந்தைய வருடம் அதற்கு முந்தைய வருடங்களுக்கு முக்கியமான கேள்வி பதில்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம், பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய எழுதி வச்சு ஈஸியாக ஞாபகம் வர்ற மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வர தொகுப்பில் பார்ப்போம். அடுத்த தொகுப்பில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்ப்போம். இதோட இந்த தொகுப்பு முடிந்தது. நான் அமிர்த வர்ஷினி, போட்டித் தேர்வு பயிற்றுனர். நன்றி.
நேயர்களே, இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் Group 4 Unit 1 பொது அறிவியல் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்டீர்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.